வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமும் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமும் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி வருகிறார். நீங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து எங்களை தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக ஜெப குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆவலாயிருக்கிறோம். இன்று நாம் நாகம் புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்களையும் சிந்திக்கப் போகிறோம். இந்த நாகம் புத்தகம் ஒரு சிறிய அதேவேளையிலே சிறந்த தீர்க்க தரிசனத்தை கொண்ட புத்தகமாகும். இது ஒரே ஒரு மையக்கருத்தை மட்டுமே உடையதாயிருக்கிறது. அது என்ன தெரியுமா? நினிவேக்கு வரும் நியாய தீர்ப்பு. இந்த நினிவே அசீரிய பேரரசின் தலைநகரமாயிருந்தது. இந்த புத்தகம் இன்று நமக்கும் நல்ல ஒரு அர்த்தம் பொதிந்த செய்தியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. வாசிக்கிறேன், நாகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். நினிவேயின் பாரம். இல்கோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். இங்கே பாரம் என்றால் நியாய தீர்ப்பு என்ற அர்த்தமாகும். இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். முன்னொரு காலத்திலே யோனா நினிவேக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்தார். இங்கே நாகூமிலே தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும் செய்தி காணப்படுகிறது. இந்த இரண்டுமே ஒன்றாக செல்லக்கூடியது. தேவன் தேசத்தை நியாயம் தீர்த்தாலும் அவர் இன்னும் அதை நேசிக்கிறார். இந்த அவருடைய அன்பிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. தேவனுடைய நியாய தீர்ப்பை மிகவும் பயப்படக்கூடியதாக மாற்றக்கூடியது சில காரியங்கள்தான். தேவன் தம்முடைய எரிச்சலினாலே இந்த நியாய தீர்ப்பை செய்யவில்லை. தேவன் ஒவ்வொரு காரியத்திற்கும் எரிச்சல் அடைகிறவரும் அல்ல. தேவன் இந்த நியாய தீர்ப்பை பழிவாங்கும் எண்ணத்துடனும் செய்வதில்லை. இல்லாவிட்டால் திடீரென்று தேவனுக்கு ஏற்பட்ட ஒரு நிமிட கோபத்தால் இந்த நியாய தீர்ப்பை அவர் செய்கிறதில்லை. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் நியாயம் தீர்க்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆனாலும் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் அவ்வாறு நீதி உள்ளவராக காரியங்களை நடப்பிக்கின்றபடியினாலே அவர் தாம் நேசிக்கின்றவர்களின் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களையும் கண்டுகொள்ளாமல் விடுகிறதில்லை. அதை அவர் விசாரித்து தண்டிக்கிறார். நினிவே நகரை தேவன் நேசித்தார். யோனாவிடத்திலே தேவன் இதை தெரிவித்திருக்கிறார். ஆனால் யோனா அந்த நினிவே நகரை தேவன் அழிக்கும்படிக்குத்தான் விரும்பினார். இப்படி நினிவேயின் அழிவை விரும்பிய யோனாவிடத்திலே தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோனா 4:11, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். தேவன் அந்த நகரத்தையும் அதில் வாழ்ந்த மக்களையும் அநேக சிறு குழந்தைகளையும் ஏன் மிருக ஜீவன்களையும் கூட தப்பு வைக்க விரும்பினார். எனவே தேவன் அந்த நகரத்தை அன்று விட்டுவிட்டார். ஆனால் இப்பொழுது அந்த பெரிய நகரத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வர இருக்கிறது. இதுவே நாகூமின் செய்தி. ஒரு காலத்திலே நான் பாவம் செய்தபொழுது ஆண்டவர் என்னை விட்டுவிட்டார் என்று சொல்லி மீண்டும் பாவத்திலே விழுவோம் என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. யோனா சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக நினிவேயில் தேவனுடைய செய்தியை அறிவித்தார். அதை கேட்டு அந்த ஜனங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள். ஆனாலும் அந்த மனம் திரும்புதல் ஒரு நிலையான மனம் திரும்புதலாய் இல்லை. சந்ததி சந்ததியாய் கர்த்தரை அறிந்து வாழ்ந்திருக்க வேண்டிய அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு தேவனுடைய அன்பையும் நியாய தீர்ப்பையும் குறித்து சொல்லவில்லை. நாம் 3 பார்க்கிறது போல இந்த புதிய தலைமுறையினரும் மனம் திரும்புவதற்கு தேவன் நேரத்தை கொடுத்திருந்தார். இப்பொழுது கிருபையின் காலம் முடிந்து அவர்களுடைய அழிவின் காலம் வந்துவிட்டது. நாகம் 3:19 நாம் என்ன வாசிக்கிறோம்? உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று. அதாவது நினிவே தன்னுடைய மக்கள் சுகம் பெற முடியாத ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது. ஒரு தேசமோ தனிப்பட்ட நபர்களோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவர்கள் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்கும் பொழுது ஒரு நாளிலே ஒரு எல்கையை தாண்டி விடுவார்கள். அந்த எல்கை எங்கே இருக்கிறது என்றோ, அந்த எல்கையை எந்த வேளையிலே தாண்டி கொண்டிருக்கிறோம் என்றோ யாருக்கும் தெரியாது. அந்த குறிப்பிட்ட எல்கையை நீங்கள் தாண்டிவிடும் பொழுது தேவனுடைய கிருபையும் உங்களை வந்தடைய இயலாது. அதேபோல நீங்களும் தேவனை சென்றடைய முடியாது. ஏனென்றால் நீங்கள் மாற்றப்பட முடியாத ஒரு அவிசுவாச கடினப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டீர்கள். இது ஒரு தேசத்திற்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் பொருத்தமானது. நீங்கள் இன்றைய வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது மிகவும் சோர்ந்து போவீர்கள். இன்று தேவனுடைய ஜனங்களிலே அநேகர் குழப்பமடைந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த அநேகர் தீர்க்க தரிசனத்திலே விருப்பம் காட்டுகிறார்கள். அவர்கள் தாறுமாறாக தீர்க்க தரிசனத்திற்கு விளக்கம் கொடுக்க கொடுக்க புகழ் பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனத்திற்கு எல்லாவிதமான விளக்கத்தையும் கொடுப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்து இன்று நடக்கும் நிகழ்ச்சியிலே வெளியே சென்று தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து லூக்காளின் சுவிசேஷம் 21 அதிகாரம் 26 வசனத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே வந்துவிட்டோம் என்பது உறுதி. இவைகளே நம்மை கலங்கடிக்கின்றன. அருமையானவர்களே, தேவன் இன்றும் உலகத்தின் காரியங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோமாக. அவரே இன்றும் பொறுப்பில் இருக்கிறார். இந்த உலகம் அவருடைய கரங்களிலிருந்து நழுவிவிடவில்லை. அவர் தன்னுடைய அரியணையின் முனையிலே உட்கார்ந்து கொண்டு நகத்தை கடித்துக் கொண்டிருக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்று நடக்கும் காரியங்களை பார்த்து அவர் பதட்டமடையவும் இல்லை. தேவன் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் மனிதனுடைய பாவத்தையும் தாண்டி ஆண்டு கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதலை தருகிற ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். அசீரியா தேசம் முன்பு தேவனிடத்திலே திரும்பியது, ஆனால் இப்பொழுது அது அழிக்கப்பட போகிறது. நினிவேயின் அழிவை குறித்து இங்கே எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் பெருமூச்சை வரவழைக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. எனவே இந்த செய்தி ஒரு விதத்தில் பெரிய நாடுகளை பார்த்து பயப்படுகிற நாடுகளுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இந்த அநேக நாடுகள் தேவனற்ற பெரிய தேசங்களுக்கு பயப்படுகின்றன. அதற்கு இங்கே தேவன் தரும் செய்தி, தேவனற்ற எந்த ஒரு தேசமும் அழிவை காணும், தேவன் அதை அழிப்பார். அன்பான சகோதரனே, நீங்கள் வேண்டுமென்றால் உலக வரலாற்றை எடுத்து சற்றே வாசித்து பாருங்கள். வலிமை வாய்ந்த ஒவ்வொரு பெரிய தேசமும் கீழ்நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது. எப்பொழுது? அவர்கள் தேவனை மறந்து மது மாது என்பவற்றிலே வீழ்ந்த பொழுது தேசம் வீழ்ச்சியை சந்தித்தது. அவ்வாறே முந்தின பெரிய தேசங்கள் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. எல்கோசனாகிய நாகுமின் தரிசன புத்தகம் இதைத்தான் சொல்கிறது. இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரை பற்றி இவ்வளவே அறிய முடிகிறது. நாம் இதை குறித்து அறிமுக பகுதியிலே சற்று விளக்கமாக சந்தித்திருக்கிறோம். நாகும் வட இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தார். அதுவே அவருடைய சொந்த தேசம். அவர் இளைஞனாக இருந்தபொழுது தென் இஸ்ரவேல் தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்திருக்க வேண்டும். இவர் வட இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அதிக அக்கறையுடையவராக இருந்தார். அந்த தேசம் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றபொழுது இவர் உயிரோடு இருந்தார். இவருடைய செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், நினிவேயின் மீது வருகின்ற நியாய தீர்ப்பாகும். கவனியங்கள் வாசிக்கிறேன். நாகும் 1:2. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். இங்கே எரிச்சல் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையின் ஆங்கில வார்த்தைக்கு வெப்ஸ்டர் என்ற ஆங்கில அகராதியிலே முழுவதுமான பக்தியை கேட்டல் என்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் என்னுடைய உங்களுடைய முழு பக்தியையும் அவருக்கு நேராக மட்டுமே கேட்கிறார். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ளவர். அவரை மட்டுமே நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இதிலே நாம் தவறுவோம் என்றால் அவர் எரிச்சல் கொள்கிறார். யாராயிருந்தாலும் அவர்கள் மாயையினிடத்திலே திரும்பும் பொழுது, அல்லது பாவத்திற்கு நேராக செல்லும் பொழுது, அல்லது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்திலே ஈடுபடும் பொழுது, அவர்கள் அதற்கு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எரிச்சல் உள்ளவராகிறார். ஒருவர் இவ்வாறு கூறியிருக்கிறார், கவனியுங்கள், மனிதனுடைய எரிச்சலுக்கும் தேவனுடைய எரிச்சலுக்கும் சிறிது வித்தியாசம் உண்டு என்று சொல்கிறார். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பது போல வித்தியாசம் ஒன்றுமில்லை.
யாத்ராமம் 20:3-5 வரை பாருங்கள்.
என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாயிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்காதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் வேண்டுமென்றால் தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியாத இடத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் பாவமாகிய குடையை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் தேவனுடைய அன்பாகிய சூரிய வெளிச்சம் உங்கள் மீது பட முடியாமல் போகும். இருந்தபோதிலும் தேவனுடைய அன்பு உங்களுக்காக இன்னமும் இருக்கிறது. நீங்கள் எந்த விதமான குடையை வேண்டுமென்றாலும் பிடிக்க முடியும். நீங்கள் அக்கறையின்மை என்ற குடையை பிடிக்கலாம், அல்லது நீங்கள் தேவனை விட்டு திரும்பி அவருடைய சித்தம் செய்யாமல் போகிற குடையை பிடித்துக் கொள்ள முடியும். இதுபோன்ற அநேக குடைகளை நீங்கள் பிடித்து தேவனுடைய அன்பை தடுக்க முடியும். இவ்வாறு நீங்கள் பிடிப்பதனாலே தேவனுடைய அன்பு உங்கள் மீது விழ முடியவில்லை. ஆனால் அவர் உங்களை நேசிக்க முடியாதபடி நீங்கள் அவரை தடுக்க முடியாது. தேவன் உங்கள் மீது அன்பாயிருக்கிறபடியினாலே அவர் உங்களை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய அன்பை அவருக்கு மட்டுமே கொடுக்க தவறும்பொழுது அவர் எரிச்சல் உள்ளவராகிறார். அதாவது நீங்கள் அவருக்கு வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்கள் பொருட்களை அல்ல, உங்களையே விரும்புகிறார். உங்களைப் போன்றவர்கள் வேத வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் தானாகவே முன்வந்து தாராளமாக உதவிகளை அனுப்பி வருகிறீர்கள். ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. ஆனால் தேவன் உங்களுடைய பொருட்களை அல்ல, உங்களையே தேடுகிறார். அவருக்கு நீங்கள்தான் வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களை, உங்கள் நேரங்களை மற்றவற்றிற்கு கொடுக்கும் பொழுது அவர் எரிச்சல் அடைகிறார். நீங்கள் உங்களை பாவத்திற்கு விற்று போடும் பொழுது தேவன் எரிச்சல் படுகிறார். ஒரு சகோதரி இவ்வாறு சொன்னார்கள், என்னுடைய கணவர் மிகவும் நல்லவர், அவர் என்னிடம் எரிச்சல் கொள்வதில்லை. இது அந்த கணவனை உயர்வாக கூறும் ஒரு வார்த்தை அல்ல. நாம் வாழும் இக்காலத்திலே பரந்த மனமுள்ளவர்களாய், பாலுறவு காரியங்களிலேயும் பரந்த மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் காலத்திலே இருக்கிறோம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே முதலிலே வருகிறவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு கணவனை பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு நல்ல கணவன் எல்லாவற்றையும் விட உங்களை நேசிப்பார். வேறு எந்த ஒரு மனிதனுடனும் உங்களை பகிர்ந்து கொள்வதை அந்த கணவன் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இருந்தபோதிலும் என்னுடைய கணவர் எரிச்சல் அடைவதில்லை என்று ஒரு மனைவி சொல்வார்கள் என்றால் அதற்காக வருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு சரியான முழுமையான அன்பு இல்லை. தேவன் வெளிப்படையாக சொல்கிறார், நான் எரிச்சல் உள்ள தேவன், எனக்கு நீ வேண்டும். நீ இந்த உலகத்தின் பாவத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் உன்னையும் உன்னுடைய அன்பையும் பகிர்ந்து கொடுப்பதை நான் விரும்புகிறதில்லை. நீ என்னை மட்டும் சார்ந்தவனாக, என்னை மட்டும் சார்ந்தவளாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவர் எரிச்சல் உள்ளவராக இருப்பதனாலே எந்த ஒரு தவறும் இல்லை. நாகும் கூறுகிறார், தேவன் எரிச்சல் உள்ளவர். அவர் அவ்வாறு இருக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல மனைவி இவ்வாறு சொல்வாள், நான் என்னுடைய கணவரை யாருடனும் பங்கிட விரும்புகிறதில்லை, அவர் என்னுடையவர், அவர் எனக்குரியவர் மட்டுமே என்று சொல்வாள். இதுவே மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த உலகம் இதை மறந்து போய்விட்டது. ஒரு நாளிலே நடைபெறும் திருமணங்களை விட ஒரு நாளிலே நடைபெறும் விவாகரத்துக்கள் அதிகமாகும் அளவிற்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் திருமண உறவை சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிற்றின்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அன்பு கூறப்பட வேண்டுமென்றால், நீங்கள் உண்மையாக அன்பு கூற வேண்டுமென்றால் உங்கள் உறவிலே எரிச்சல், அதாவது பொறாமை வேண்டும். உண்மையான அன்பிலேதான் எரிச்சல் இருக்கும். நாகும் 3:2 வேறு என்ன வாசிக்கிறோம், நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கர கோபமுள்ளவர் என்று பார்க்கிறோம். இங்கே சரி கட்டுகிறவர் என்பது தவற்றிற்கு பழி வாங்குதல் என்று அர்த்தப்படுகிறது. ரோமர் 12:19 நாம் என்ன வாசிக்கிறோம்? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, நீ பழி வாங்காதே, உனக்கு அதை சரியான வழியிலே செய்ய தெரியாது, அதை என்னிடத்திலே விட்டுவிடு, நான் அதை கோபமின்றி விசாரிப்பேன், அதை நீதியோடு செய்வேன், நான் சரியானதையே செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு எல்லா பிரச்சனைகளும் அதன் பின் விளைவுகளும் தெரியும், அதை பற்றிய எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அதிக வேதனையை உண்டு பண்ணிய யார் மேலாவது நீங்கள் எரிச்சலோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பழிவாங்க துணிய வேண்டாம். ஏனென்றால் பழி வாங்குவதை கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிடுங்கள். அவரே அதை சரியான நேரத்திலே சரியானபடி செய்து முடிப்பார். தேவன் சரி கட்டுகிறவர், தவறான காரியங்களுக்கு பழி வாங்குகிறவர். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் செய்கின்ற எல்லாமே சரியானதாகத்தான் இருக்கும். இதை நாம் நம்முடைய சிந்தையிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல நாம் ஒரு சாதாரணமான தேவனுடைய படைப்பு என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு உண்மையிலே அதிகமாக ஒன்றும் தெரிவதில்லை. உலகின் சிறந்த ஞானிகளுக்கும் அதிகம் ஒன்றும் தெரியாது. பெரும் தலைவர்களாயினும் விஞ்ஞானிகளாயினும் அவர்களுடைய மூளை அறிவு குறுகியதே. அவர்கள் சொல்லுகின்ற காரியங்களை கவனித்து பாருங்கள், அவர்களுக்கும் அதிகமாக ஒன்றும் தெரிகிறதில்லை என்பதே தெரிய வரும். நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நமக்கு அதிகம் ஒன்றும் தெரியாது. தேவன் செய்யும் எல்லா காரியங்களும் சரியானதே. நீங்கள் இவ்வாறு சிந்திக்கவில்லை என்றால் உங்கள் கருத்து தவறானது. தேவன் தவறு செய்யவில்லை, நீங்கள்தான் தவறு செய்கிறீர்கள். நீங்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனை பொறுத்தமட்டிலேயும் நீங்கள் பிரச்சினைக்குரிய நிலைமையிலே இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் அநேக காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறதில்லை. அவர் முன்னேறி சென்று சில காரியங்களை செய்துவிடுவார். அவர் இந்த உலகத்தை தம்முடைய வழியிலே இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக பதவி பண ஆசை கொண்ட மக்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த உலகத்திலே நீண்ட காலமாக வாழப்போகிறதில்லை. குறிப்பிட்ட காலகட்டத்திலே மரித்து கடந்து போகிறவர்கள். ஆனால் தேவன் ஒருவரை என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் நிலைத்திருக்கிறவர். அவர் இன்றும் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். தேவன் உக்கர கோபமுள்ளவர் என்று வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதனுடைய பாவத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் கொள்ளுகிறதில்லை. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அவர் அதன் மீது உக்கர கோபம் கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். தேவன் தேசத்தை நியாயம் தீர்க்கும்பொழுது மகிமையடைகிறார். நாம் எசேக்கியேல் 38:39 விசேஷமாக இதை பார்க்க முடிகிறது. அசீரியா வீழ்ச்சியடைந்த பொழுது தேவன் அதில் மகிமையடைந்தார். அவர்கள் வெறுக்கப்படத்தக்க கொடிய பாவம் நிறைந்த ஜாதியார். தேவன் அவர்களை கீழாக தள்ளி அவர்களை அழித்து குப்பையும் குப்பை மேடுமாக்கினார். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யும்பொழுது அவர் மகிமையடைகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை தேவன் இவ்வாறு செய்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இவ்வாறுதான் செயல்படுகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் தேவனுடைய வழிக்கு வந்து விடுவதுதான் சிறந்தது. ஏனென்றால் அவர் நினைத்தபடியே காரியங்களை நடப்பிப்பார். நாம் இந்த நாகும் 3:3 அவர் கூறும் சிறந்த கொள்கையை பார்க்கப் போகிறோம். தேவன் அசீரியாவின் நினிவேயை மட்டுமல்ல, இந்த உலகம் அனைத்தையும் இவ்வாறே எதிர்காலத்திலே நியாயம் தீர்க்கப் போகிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள்ளே வந்துவிட்டீர்களா? அல்லது அவர் உங்களுடைய திட்டத்திற்கு ஒத்து வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய திட்டத்தோடு ஒத்து போவதுதான் சரியானது, சிறந்தது. நாம் இன்று தியானித்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டுள்ள சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நேசிக்க அவர் நம்மை எதிர்பார்க்கும் பொழுது நாம் வேறு எதையாவது இந்த உலகத்திலே முக்கியத்துவப்படுத்தி அதை தொழுது சேவித்து அதை நேசித்துக் கொண்டிருப்போம் என்றால் அவர் நம்மேலும் எரிச்சல் உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாயும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உக்கர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். அவருக்கு விரோதமாக நாம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்போம் என்றால் நமக்கு எதிராகவும் அவர் வருவார். அவர் பிரதிபலன் அளிக்கிறவர் என்பதனாலே நமக்கு எதிராக யார் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் மேலே நாம் எரிச்சல் அடையாதபடி அவர்களை ஆண்டவருடைய கரத்திலே விட்டுவிடுவோம் என்று சொன்னால் நாம் எதிர்பாராத வேளையிலே தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். அவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் நீங்கள் மனமுடைந்து போகாமல் தேவனுடைய கரத்திலே அவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் பழிவாங்க திட்டமிடாதிருங்கள். நீங்கள் உட்கார்ந்து யோசிக்காதிருங்கள், நான் எப்படி இதற்கு பழி தீர்ப்பேன், எனக்கு இப்படி செய்துவிட்டாரே, என்னை குறித்து இப்படி பேசிவிட்டாரே, எனக்கு இப்படி இடைஞ்சல் செய்துவிட்டாரே என்று சொல்லி நீங்கள் எண்ண வேண்டாம். ஆண்டவருடைய கரத்திலே அவரை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே அவர்கள் அநியாயம் செய்திருப்பார்கள் என்றால் தேவன் அதற்கு சரிக்கு சரி கட்டுவார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய கரத்திலே சார்ந்து கொள்வோமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை அவ்வளவு அதிகமாக நீர் நேசிப்பதனாலே உம்மை தவிர வேறு எதையாவது நாங்கள் நேசிக்கும் பொழுது நீர் எரிச்சல் படுகிறீர். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உம்முடைய அன்பை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் புரிந்து கொண்டு உம்மை விட வேறு எதையாவது நேசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதை வெறுத்துவிட்டு இந்த உலகத்தின் காரியங்களை விட ஆண்டவரே உம்மை அதிகமாய் நேசிக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டியபடி புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தனது ஜீவனையே கொடுத்ததற்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு அவ்வளவு பெரியதையா, அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை மட்டுமே நேசிக்க, உம்மை மட்டுமே சார்ந்து கொள்ள, உமக்கே ஆராதனை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக நீர் பழி வாங்கிக் கொள்ளப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பொறுப்பெடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்று செயல்பட்டு பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். எந்த சகோதரனாவது எந்த சகோதரியாவது தங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டார்கள் என்பதை நினைத்து வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் பழி வாங்காதபடி காத்துக்கொள்ளும். அந்த பொறுப்பை நீர் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19.